அத்தியாயம் 3 புரட்சிப்பாதையில். ஆயிரத்து 1945 ஆண்டில் சட்டம் பயில்வதற்காக ஹவானா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் காஸ்ட்ரோ. வகுப்பறைக்குள் நுழைந்ததுமே முதலில் அவரை எதிர்கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள்தான். காஸ்ட்ரோவிடம் அவர்கள் பேச்சு கொடுத்தனர்.
நீ யார்? உன் வீடு எங்கே இருக்கிறது?
உனது தந்தையின் பெயர் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காஸ்ட்ரோ பொறுமையாக பதிலளித்தார். நிலப்பிரபுவின் மகனும் பலன் கல்லூரி பட்டதாரியுமான இவன் கடைந்தெடுத்த வலதுசாரியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து சேர்ந்தனர். அது மட்டுமின்றி இவனால் நம்முடைய போராட்டங்களை புரிந்து கொள்ள முடியாது, இவன் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவன் என்றும் அவர்கள் முடிவு கட்டினர். கம்யூனிஸ்டுகள் காஸ்ட்ரோவை மட்டுமல்ல அனைவரையுமே சந்தேகித்தனர். அதற்குக் காரணமும் உண்டு. செய்தி பத்திரிகைகள், வானொலி, ஊடகங்கள் அனைத்தும் முழுநேர கம்யூனிச எதிர்ப்பு பிரச்சாரத்தை சிரத்தையுடன் செய்து வந்தன. கம்யூனிச சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் தொடர்ந்து ஓரங்கட்டப்பட்டனர். அவர்கள் மீது அடக்குமுறை நடவடிக்கைகள் ஏவிவிடப்பட்டன. இயல்பாகக் கூடும் கூட்டங்கள் கூட கம்யூனிஸ்டுகளின் சதித்திட்டக் கூட்டங்கள் என்று சந்தேகிக்கப்பட்டன. தொழிலாளர் வர்க்கத் தலைவர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர். ஹவானா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பிறகு சிறிது சிறிதாக காஸ்ட்ரோ அரசியலால் ஈர்க்கப்பட்டார். அரசியல் என்றால் கியூப அரசியல் அல்ல, பல்கலைக்கழகத்தில் நடக்கும் அரசியல், அதாவது சட்டப்பள்ளியின் தலைவருக்கான தேர்தல் அரசியல். கியூபாவில் கலவரங்கள் வெடித்துக் கொண்டிருந்த சமயம் அது. மாணவர்கள் மத்தியில் இரண்டு முக்கிய கட்சிகள் இயங்கி வந்தன. ஒன்று 1925 தொடங்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. இது இரகசியமாக இயங்கி வந்தது. மாணவர்களே இந்த அமைப்பை நிர்வகித்து வந்தனர். ஒழுங்குபடுத்தப்பட்ட கட்டுக்கோப்பான கட்சியாக இது இருந்தது. மாணவர்களைத் தவிர ஆசிரியர்கள் கூட மறைமுகமாக இந்த கட்சிக்கு உதவி புரிந்தனர். பொதுமக்களுக்கு அறிமுகமாயிருந்த பலரும் இக்கட்சிக்கு ஆதரவளித்து வந்தனர். மற்றொரு கட்சி ஜோஸ் மார்த்தியை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு இயங்கி வந்த ஆர்த்தோடாக்ஸ் கட்சி. இக்கட்சியின் தலைவன் சிபாஸ். காஸ்ட்ரோ கம்யூனிஸ்ட் தோழர்களோடு நன்றாக பேசுவார், பழகுவார், விவாதிப்பார். ஆனால் அவர் அக்கட்சியில் சேரவில்லை, ஆர்த்தடாக்ஸ் கட்சியில்தான் இணைந்தார். காஸ்ட்ரோ மானிடவியல் பிரதிநிதியாக மனு செய்தார். வழக்கமாக 3 ஆண்டுதான் தேர்தல் பணிகள் நடைபெறும். ஆனால் காஸ்ட்ரோ 1 ஆண்டிலேயே மாணவர்களை ஒன்று திரட்டினார். அவரது அரசியல் ஆர்வம் பெருகியது. தீவிரமாக இதில் இறங்கினால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழல் ஏற்பட்டது. தனக்கு மிகவும் விருப்பமான விளையாட்டுகளை முற்றிலுமாக கைவிட்டுவிட்டு தேர்தல் பணியில் இறங்கினார். தேர்தல் நாளன்று ஏறத்தாழ 200 மாணவர்கள் வாக்களிக்கச் சென்றனர். காஸ்ட்ரோவிற்கு 181 வாக்குகளும் எதிர் வேட்பாளருக்கு 33 வாக்குகளும் கிடைத்தன. மகத்தான வெற்றி. 1 ஆண்டிலேயே காஸ்ட்ரோவின் குழு அனைத்து பாடப்பிரிவு பிரதிநிதிகளின் வாக்குகளை அசாதாரணமாக வென்றது. இறுதித் தேர்தலிலும் காஸ்ட்ரோவே வெற்றி பெற்று வகுப்பு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பள்ளியின் பொருளாளராகவும் மாறினார். பள்ளிக்கு என்று சொந்தமாக எந்த சொத்தும் கிடையாது. பொருளாளர் என்பது கௌரவப் பதவி மட்டுமே. அந்த சமயத்தில்தான் அரசாங்கத்திற்கு எதிராக மாணவர்கள் கிளர்ச்சியில் ஈடுபடத் தொடங்கினர். காஸ்ட்ரோவும் அதில் கலந்து கொண்டார். மாணவர்களை எப்படியாவது தம் வசப்படுத்திவிட வேண்டுமென்று அரசு முயற்சித்தது. மாணவர்கள் ஒரு குழுவாக, ஒரு சக்தியாக ஒன்று சேர்வதை அரசு விரும்பவில்லை. தனது பிரதிநிதிகளை அனுப்பி மாணவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தது. அவர்கள் மசியவில்லை என்று தெரிந்ததும் அச்சுறுத்தத் தொடங்கினார்கள். இதுதான் காஸ்ட்ரோ சந்தித்த பல்கலைக்கழக அரசியல். பல்கலைக்கழக அரசியல் எப்படி என்றால் வகுப்பறைக்கு வெளியேயுள்ள அரசியல் மேலும் குழப்பமானதாக, அச்சுறுத்தும் தன்மை கொண்டதாக அமைந்திருந்தது. பல்வேறு சிறு சிறு குழுக்கள் தம்மை புரட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொண்டு வலம் வந்தனர். பெயருக்குத்தான் புரட்சிக்காரர்களே தவிர அவர்களால் உருப்படியாக இதையும் சாதிக்க முடியவில்லை. ஒரு தெளிவான அரசியல் சித்தாந்தமோ அதை நடைமுறைப்படுத்த தேவையான செயல் திட்டமோ அவர்களிடமில்லை. கியூப அரசியல் குறித்த தெளிவான பார்வையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் புரட்சியாளர்களில் பலர் அரசுக்கு ஆதரவானவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் வேடிக்கை. பல்கலைக்கழகத்திற்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அரசியல் என்பது தீராத பிரச்சனையாகவே நீடித்து வந்தது. ஒரு முழு மாஃபியா கூட்டத்தையே சமாளிக்க வேண்டிய அவசியம் காஸ்ட்ரோவிற்கு ஏற்பட்டது. அதுவும் எப்படிப்பட்ட மாஃபியா? பல்கலைக்கழக காவல்துறை, நகர்ப்புற காவல்துறை இரண்டையும் தனது சுண்டு விரலால் ஆட்டி வைக்கும் அசுர சக்தி கொண்ட கொலைகாரப்படை. போதை மருந்து கடத்துவது முதல் கொலை செய்வது வரை இவர்களது பணி நீளும். இவர்களுக்கு மாணவர் தலைவரை பிடிக்கவில்லை என்றால் அவனை ஒழித்து கட்டிவிட்டுதான் மறுவேலை பார்ப்பார்கள். இந்த மாஃபியா கும்பலுக்கு அரசின் ஆதரவு இருந்தது என்று சொல்லத் தேவையில்லை. மாணவர்கள் மத்தியில் காஸ்ட்ரோவிற்கு பெருகி வரும் ஆதரவை கவனித்த மாஃபியா காஸ்ட்ரோவை கட்டம் கட்டியது. காஸ்ட்ரோவிற்கும் இந்த விஷயம் தெரியவர அவரும் இந்த கூட்டத்தை எதிர்கொள்ள தயாராகவே இருந்தார். காஸ்ட்ரோவை ஆதரிக்க எந்த கட்சியும் அரசியல் குழுவும் முன்வரவில்லை. மாணவர்கள் மட்டுமே அவர் பின்னால் நின்றனர். ஆனால் அந்த மாஃபியா கும்பலுக்கு பின்னால் அரசாங்கம் இருந்தது. அரசாங்கத்தின் பின்னால் அமெரிக்கா இருந்தது. கம்யூனிஸ்டுகள் எங்கு பரவினாலும் அவர்களை ஒழித்து கட்ட அமெரிக்கா ஆர்வம் காட்டி வருவதை காஸ்ட்ரோ உணர்ந்து கொண்டார். கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் யார்? அவர்களை ஏன் அமெரிக்கா எதிர்க்கிறது என்று அவருக்கு புரியத் தொடங்கியது. கம்யூனிச சித்தாந்தத்தை ஆதரிப்பவர் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, அவரை ஒழித்து கட்டிய பிறகுதான் ஓய்ந்தது அமெரிக்கா. அமெரிக்காவின் மிருகத்தனமான செயல்களை ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டபோது காஸ்ட்ரோ அதிர்ந்து போனார். தனக்கு ஒத்துவராத தலைவர்களை அனாயாசமாக வீழ்த்துவது, கலவரங்களை தூண்டிவிடுவது, மாஃபியா கும்பல்களை வளர்த்து விடுவது என்று அமெரிக்கா நடத்தி வரும் அராஜக அரசாங்கத்திற்கு முடிவே கிடையாதா என்று ஏங்கினார். குறிப்பாக கியூபாவை அமெரிக்கா எப்படியெல்லாம் ஆட்டிப் படைக்கிறது என்று எண்ணி எண்ணி புழுங்கினார். நமது வளங்களை நம்மிடமிருந்து கொள்ளையடித்து நம்மை ஏழைகளாக மாற்றிவிட்டு அமெரிக்கா மட்டும் கொழுத்துக்கொண்டே போவதை அவரால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தேர்தல் நெருங்க நெருங்க மோதல்கள் வலுத்தன. பல்கலைக்கழக வளாகத்திற்குள் காஸ்ட்ரோ நுழையவே கூடாது என்று தடை விதித்தது மாஃபியா. கொலை மிரட்டல்கள் அவரை தேடி வந்தன. தன்னை எதிர்த்து நிற்கும் மாஃபியாவின் பலம் என்ன என்று கூட காஸ்ட்ரோவிற்கு தெரியாது. அவர்கள் எத்தனை பேர், எங்கெல்லாம் பரவியிருக்கிறார்கள் எதுவுமே தெரியாது. ஆனாலும் எதிர்க்க தயாராகவே இருந்தார். ஒரு பக்கம் அசாத்திய தைரியம், மற்றொரு பக்கம் ஒருவித கலக்கம். 20 வயதான ஃபிடலின் மனோநிலை இப்படித்தான் இருந்தது. என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், நீயா நானா என்று பார்த்து விடலாம் என்று சவடால் விட்டபடி கொலை மிரட்டல்களை சட்டை செய்யாமல் பல்கலைக்கழகத்திற்குள் அவரால் நுழைய முடிந்தது. அதே சமயம் தனியாக கடற்கரைக்குச் சென்று என்ன காரணம் என்று தெரியாமல் மௌனமாக அழவும் முடிந்தது. தனிமையில் இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு கும்பல் சூழ்ந்து கொண்டால் என்ன செய்வது? அவர்களை எதிர்கொள்வது எப்படி? நண்பர்கள் ஒரு யோசனை கூறினார்கள். முதலில் தயங்கினார். பிறகு அவர்கள் கொடுத்த துப்பாக்கியை வாங்கி சட்டைப்பையில் செருகிக் கொண்டார். ஆயுதத்துடனான அவரது பரிச்சயம் தொடங்கியது அன்றுதான். அவருடைய முதல் ஆயுத நண்பன் 15 ஷார்ட் பிஸ்டல். அந்த சிறிய துப்பாக்கி தன்னை ஆயுதபாணியாக மாற்றிவிட்டதை காஸ்ட்ரோ உணர்ந்தார். குறிபார்த்துச் சுடும் திறன் அவருக்கு முன்னரே இருந்தது. அவரது வீட்டில் வேட்டையாடும் கைத்துப்பாக்கிகள் சில இருந்தன. விளையாட்டோடு விளையாட்டாக காஸ்ட்ரோ துப்பாக்கிகளோடு மிக நன்றாகவே பழகியிருந்தார். தற்போது அவர் மார்போடு உராய்ந்து கொண்டிருந்த துப்பாக்கி அவருக்கு தைரியமூட்டியது. தனது முதல் போராட்டம் தொடங்கிவிட்டதை காஸ்ட்ரோ உணர்ந்தார். 1930 மிக கடினமான காலகட்டமாக இருந்தது. தெருவைக் கடந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி மீண்டும் வீட்டுக்கு திரும்புவோமா என்பது சந்தேகமே. துப்பாக்கி என்பது அவசியமாகிவிட்டது. அது ஓர் ஆயுதம் என்ற உணர்வே மறந்து போய் பேனா கைக்குட்டை போல் துப்பாக்கியையும் மறக்காமல் எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. பிறரை சுட வேண்டும் என்பதற்காக அல்ல, தம்மை யாரும் சுட்டுவிடக்கூடாது என்பதற்காக. அதுவும் அரசியல் கருத்துக்களை ஒருவர் கொண்டிருந்தால் அவர் கூடவே துப்பாக்கியையும் வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாகிப் போனது. நண்பர்கள் துணை நின்றனர். காஸ்ட்ரோ எங்கு சென்றாலும் கூடவே பாதுகாப்பரன் போல 6-7 பேர் சென்றனர். அத்தகைய பாதுகாப்பு ஏற்பாட்டை உதாசீனப்படுத்தக்கூடாது என்று காஸ்ட்ரோவை கேட்டுக்கொண்டனர். அடிக்கடி நண்பர்களிடையே இரகசிய சந்திப்புகள் நடந்தன. ஒரு கட்டத்தில் காஸ்ட்ரோவிற்கு பாதுகாப்புகள் பிடிக்கவில்லை. ஒரு முடிவெடுத்தார். சில நண்பர்களை அழைத்துக் கொண்டு பல்கலைக்கழகச் சிற்றுண்டி விடுதிக்கு அருகேயுள்ள ஓர் இடத்திற்குச் சென்றார். அது மாஃபியா ஆட்கள் சந்தித்துக் கொள்ளும் இடம். வழக்கம்போல் அன்றும் பலர் விவாதித்துக் கொண்டிருந்தனர். திடீரென தனது இருப்பிடத்திற்குள் நுழைந்த காஸ்ட்ரோவைக் கண்டதும் அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உண்மையைச் சொல்ல வேண்டுமானால் அவர்கள் நடுங்கிப் போனார்கள். காஸ்ட்ரோ சிரித்துக் கொண்டே வெளியேறிவிட்டார். துப்பாக்கியால் தைரியம் முளைத்ததைப் போலவே சில பிரச்சினைகளும் முளைத்தன. ஆயுதங்கள் வைத்திருப்பது சட்டப்படி தடை செய்யப்பட்டிருந்ததால் காவல்துறையினரிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது முக்கியம். கிளர்ச்சிக்காரர்களுக்கு மட்டுமே தடை, மாஃபியாவுக்கு அல்ல. அதனால் துப்பாக்கி வைத்திருப்பதால் ஒரு பக்கம் தைரியம் ஏற்பட்டாலும் மற்றொரு பக்கம் எப்போது மாட்டிக்கொள்வோமோ என்ற பதற்றம் இருந்து கொண்டே இருந்தது. எப்போதும் துப்பாக்கி வைத்துக் கொள்வது கடினமானது. பல்கலைக்கழக காவல்துறை, சாலை காவல்துறை, நகரக் காவல்துறை என பல தடைகள். எப்போது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் சோதனை செய்யலாம் என்ற நிலை. சிக்கினால் சிறை, மரணம், எது வேண்டுமானாலும் கிடைக்கும். காஸ்ட்ரோ துப்பாக்கியை துறந்தார். ஒரு முறை காஸ்ட்ரோவை கிட்டத்தட்ட சுற்றி வளைத்து விட்டார்கள். சரியான சமயத்தில் காஸ்ட்ரோவின் நண்பர்கள் அவரை காப்பாற்றினார்கள். சீக்கிரத்தில் நிலைமை மாறியது. ஒரு பொதுக்கூட்டத்தில் காஸ்ட்ரோ தரப்பு நபர்களும் மாஃபியா நபர்களும் சந்தித்துக் கொண்டபோது மெல்ல மெல்ல பேசத் தொடங்கினர். அந்த பேச்சுவார்த்தை இணக்கமான ஓர் உடன்பாட்டிற்கு இட்டுச் சென்றது. காஸ்ட்ரோவின் அரசியல் ஆர்வம் தீவிரமடைந்தது. பல்கலைக்கழக அரசியலைத் தாண்டி வெளி அரசியலிலும் பங்கேற்க ஆர்வம் காட்டினார். அப்போதைய கியூப இளைஞர்களை கிளர்ச்சியடையச் செய்த ஒரு விஷயம், டொமினிக்கன் ஜனாதிபதி ரஃபேல் ட்ரூஜில்லோ மோலினாவின் அராஜக ஆட்சி முறை. ஒரு சிப்பாயாக தனது வாழ்க்கையைத் தொடங்கிய ட்ரூஜில்லோ 1930 எதிர்ப்பின்றி ஜனாதிபதியானார். நாடு கடத்தப்பட்ட டொமினிக்கன் கம்யூனிஸ்டுகளை மன்னித்து விடுவதாகக் கூறி அழைப்பு விடுத்தார். இவரது பேச்சை நம்பி நாடு திரும்பிய கம்யூனிஸ்டுகள் அனைவரையும் ஒருவர் விடாமல் கொன்று குவித்தார். பல்கலைக்கழகத்தில் ட்ரூஜில்லோவுக்கு எதிராக குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. குறிப்பாக கியூபாவில் ட்ரூஜில்லோவை எதிர்த்து போராட பல இளைஞர்கள் முன்வந்தனர். காஸ்ட்ரோவும் அவரது குழுவும் கூட இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டியிருந்தது. போராட்டத்திற்காக வளைத்து வளைத்து ஆட்களை பிடித்தனர். அவசர அவசரமாக ஒரு இராணுவத்தை தயார் செய்துவிட வேண்டும் என்பது அவர்களது விருப்பம். கண்ணில் படுபவரையெல்லாம் வளைத்து பிடித்து சம்மதிக்க வைத்தனர். போராட்டத்தில் சேர்பவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறதா, டொமினிக்கன் நிலவரம் அவர்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. எண்ணிக்கை மட்டும் 12,000 பேரை தொட்டுவிட்டது. கேயோ கன்ஃபிடஸ் என்னும் பகுதியில் இவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. காஸ்ட்ரோவிற்கு இந்த நடவடிக்கைகள் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஒரு முக்கிய போராட்டத்தை இப்படி அரைகுறைத்தனமாக நடத்தக்கூடாது என்று அவருக்கு தோன்றியது. செயல்திட்டம் என்று ஒன்றே அவர்களிடம் இல்லாததைக் கண்டு அவர் மெய்யாகவே திகைத்தார். இது ஒரு செயற்கையான போராட்டக் குழு எனும் முடிவுக்கு வந்தார். ஆனாலும் இந்த குழுவோடு இணைந்து கொள்வதைத் தவிர அவருக்கு வேறு வழி கிடைக்கவில்லை. அதற்குக் காரணம், காஸ்ட்ரோ அப்போது டொமினிக்கன் ஜனநாயக சார்புக் குழுவின் தலைவர். ஒரு வார்த்தையும் பேசாமல் மூட்டை முடிச்சுகளைக் கட்டிக்கொண்டு பயணத்திற்கு தயாரானார்.
அந்த குழுவில் காஸ்ட்ரோவின் முந்தைய எதிரிகளும் இருந்தனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், காஸ்ட்ரோவோடு மோதிய அதே ஆட்கள் காஸ்ட்ரோவை மரியாதையுடன் நடத்தத் தொடங்கியதுதான். புரட்சி வாழ்க, புரட்சி வாழ்க என்று கோஷமிட்டபடியே இந்த குழு முன்னேறியது. காஸ்ட்ரோவிற்கு பலத்த சந்தேகம். புரட்சி புரட்சி என்று சொல்கிறார்களே, அப்படி என்னதான் செய்யப்போகிறார்களோ என்று பொறுத்து பொறுத்து பார்த்தார். ஒன்றுமே நடக்கவில்லை. ட்ரூஜில்லோதான் சில அதிரடி புரட்சிகளை செய்து கொண்டிருந்தார். இராணுவத் தலைவரான ஜனாவேவோ ஃபெரேஸ் என்பவரை வளைத்துப் பிடித்தார். இராணுவம் தெருக்களில் நுழைந்தது. துப்பாக்கிகள் வெடித்தன. இன்னமும் டொமினிக்கன் எல்லைக்குள்ளேயே நுழையவில்லை. அதற்குள் கடுமையான தாக்குதல்கள் தொடங்கிவிட்டன. காஸ்ட்ரோவிற்கு ஒரு சிப்பாய் படகை ஒதுக்கியிருந்தனர். அதை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா என்று சிந்தித்தார். மலைக்குன்றுகளில் பதுங்கியபடி கெரில்லத் தாக்குதலை நடத்தலாமா என்று யோசித்தார். ஆனால் முடியவில்லை. கியூபா குழு போராட்டம் நடத்தாமலேயே சிதறி ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் ஹவானா திரும்பியது குழு. எல்லோரும் பத்திரமாக வந்துவிட்டார்களா என்று சரிபார்த்தபொழுது காஸ்ட்ரோவை மட்டும் காணவில்லை. எங்கே சென்று தேடுவது? யாரிடம் போய்க் கேட்பது? காஸ்ட்ரோவிடமிருந்து எந்தச் செய்தியும் வரவில்லை. சிறிது நாட்களுக்குப் பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். ஹவானா வரும் வழியில் நைஃப் வளைகுடா இருக்கிறது. காஸ்ட்ரோ தப்பிக்க வேண்டுமானால் இதன் வழியாகத்தான் தப்பி வர வேண்டும். இங்கு சுறா மீன்கள் அதிகம். பல நாட்களாகியும் காஸ்ட்ரோ திரும்ப வராததால் அவர் சுறா மீன்களால் கொல்லப்பட்டதாக நண்பர்கள் நினைத்தனர். காஸ்ட்ரோ இறந்து விட்டார் என்கிற வதந்தி கல்லூரி முழுவதும் பரவியது. ஆனால் திடீரென்று வகுப்பறைக்குள் நுழைந்து அனைவரையும் அலற வைத்தார் காஸ்ட்ரோ. தோல்வியடைந்த டொமினிக்கன் புரட்சி காஸ்ட்ரோவை சிந்திக்க வைத்தது. இதே புரட்சியை வேறு மாதிரியாக நடத்தியிருந்தால் ஒருவேளை வெற்றியடைந்திருக்கலாம் என்று நினைத்தார். போதிய அரசியல் அறிவு இல்லாதவர்களால் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது என்பது வெட்ட வெளிச்சமானது. அரசியல் என்பது மிகப்பெரிய களம். ஆரோக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டுமானால் அரசியல் களத்தில் இறங்கி போராட வேண்டியது அவசியம். அப்படி போராடுவதற்குத் தேவையானது மெய்யான புரட்சிகர விழிப்புணர்வு. அதை எப்படியாவது அடைய வேண்டுமென்று காஸ்ட்ரோ விரும்பினார். காஸ்ட்ரோ கியூப நாட்டு வரலாறு, உலக அரசியல் இரண்டையும் தீவிரமாக வாசிக்கத் தொடங்கினார். மெய்யான புரட்சியவாதியான மார்த்தியின் கருத்துக்களை தேடித் தேடிப் படித்தார். பொருளாதார கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டார். ஒருபுறம் சாப்பாட்டுக்குக் கூட வழியில்லாத ஏழைத் தொழிலாளர் வர்க்கம், காலில் செருப்பு கூட அணியாமல் நடந்து செல்லும் தொழிலாளர் வர்க்க குழந்தைகள், மற்றொரு புறம் பணத்தை கொட்டி செலவு செய்யும் செல்வந்தர்கள், இந்த இரண்டு பிரிவுகளும் தோன்றுவதற்கான அடிப்படை காரணங்களைக் கண்டுகொண்டார். முதலாளித்துவத்தின் கோரமுகத்தை அருகில் சென்று பார்த்தார். ஒரு சிறந்த அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து கொண்டார். அவரது வாசிப்பு அவரை சோஷலிசத்துக்கு இட்டுச் சென்றது. காஸ்ட்ரோவின் வாசிப்பு மேலும் தீவிரமடைந்தது. கார்ல் மார்க்ஸின் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை படிக்க நேர்ந்தபோது அதிர்ந்தே போனார். மார்க்ஸின் எழுத்துக்கள் அவரை கடுமையாக பாதித்தன. அடுத்தது எங்கெல்ஸ், அடுத்தது லெனின். இப்படியாக புத்தகங்களை தேடித் தேடி வாங்கிக் குவித்தார். கையில் எப்பொழுதும் பணமிருக்காதென்பதால் நிறைய கடன் வாங்கினார். வாங்கிய பணம் அனைத்தும் புத்தகங்களுக்காகவே செலவிடப்பட்டன. கியூபாவில் ஆர்த்தடாக்ஸ் கட்சி தொடங்கப்பட்டபோது உறுப்பினராக சேர்ந்து கொண்டார் காஸ்ட்ரோ. கியூபாவில் தான் விரும்பிய புரட்சிகர மாற்றத்தை ஆர்த்தடாக்ஸ் கட்சி கொண்டு வரும் என்று நம்பினார். ஆர்த்தடாக்ஸ் கட்சியின் தலைவர் எட்வர்டோ சிபாஸ். சிபாஸ் பெரும்பாலான மக்களின் ஆதரவை பெற்றிருந்தார். ஆனால் பெருகி வரும் ஆதரவே கட்சியை வேறு திசைகளில் திருப்பிவிட்டது. ஹவானாவைத் தவிர பிற இடங்களில் பெரும் நிலப்பிரபுக்களே கட்சியை நடத்தி வந்தனர். காஸ்ட்ரோவிற்கு புரியவில்லை. பொது உடைமை கருத்துக்களை முன்மொழியப் போகும் ஒரு புரட்சிகர கம்யூனிசக் கட்சியை நிலப்பிரபுக்கள் எப்படி வழிநடத்துவார்கள்? அடிப்படையே தவறாக இருக்கிறதே. கம்யூனிசம் என்று சொன்னாலே மாணவர்கள் பயப்படுவது வழக்கம். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் கூட கம்யூனிசம் என்றாலே பயந்து நடுங்கினர். அதை மட்டும் சொல்லாதீர்கள் என்று அலறினர். காஸ்ட்ரோவோடு இணைந்து பணியாற்றவும் அவருக்கு ஆதரவாகச் செயல்படவும் மக்கள் தயாராக இருந்தனர். ஆனால் கம்யூனிசம் என்றால் விலகி ஓடினர். காஸ்ட்ரோ அவர்களோடு பேசி பார்த்தார்.
அரசு நம்மையெல்லாம் சுரண்டுகிறது என்பதை ஒப்புக்கொள்வீர்களா?
ஆம், ஒப்புக்கொள்கிறேன்
என்றார் அந்த விவசாயி.
இவர்கள் ஆட்சியில் நீடித்தால் நம் அனைவருக்கும் பிரச்சனை, சரிதானே?
சரிதான்.
நம்மை மிருகத்தனமாக ஆட்சி செய்யும் அரசை நாம் மதிக்க வேண்டுமா? அவர்களுக்கு அடங்கிப் போக வேண்டுமா? அவர்கள் சொல்வதை செய்வதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டுமா?
கூடாது, கூடவே கூடாது.
சரி, அப்படியானால் என்னோடு சேர்ந்து போராட தயாராக இருக்கிறீர்களா?
ஆம், தயாராக இருக்கிறோம்.
இது ஒரு ஆயுதப் புரட்சியாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும்தானே?
மிக நன்றாகவே தெரியும்.
அட, அப்படியானால் நீங்களும் ஒரு கம்யூனிஸ்ட்தான்?
ஐயோ, அப்படி மட்டும் சொல்லிவிடாதீர்கள்.
இதற்கு மேல் ஒன்றும் செய்ய இயலாது என்று காஸ்ட்ரோவிற்கு தெரியும். அதேபோல் மாணவர்களையும் அழைத்துப் பேசுவார்.
உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய திறமைகள் வீணடிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா?
நிச்சயம் உணர்கிறோம். கியூபா அரசாங்கம் எங்களை ஏமாற்றிவிட்டது.
அரசு ஏமாற்றிவிட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் இந்த அரசிற்கு பின்னால் அமெரிக்கா என்னும் பெரும்பூதம் இயங்கி வருவதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை தொடக்கத்திலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது,
ஒரு வரலாற்றாசிரியர் போல வகுப்பெடுக்கத் தொடங்கிவிடுவார். மாணவர்கள் அவர் சொல்வதை கவனத்துடன் கேட்டுக்கொள்வார்கள். அமெரிக்காவை எதிர்க்க வேண்டியது உடனடி தேவை என்று ஒப்புக்கொள்வார்கள்.
இப்போது புரிகிறதா? இதுதான் ஐயா கம்யூனிசம்
என்றால் மட்டும் மிரண்டு போய் ஓடிவிடுவார்கள். கம்யூனிசம், சோசலிசம் என்றால் மட்டும் ஏன் இப்படி அலறுகிறார்கள் என்று காஸ்ட்ரோ வருத்தப்படுவதுண்டு. ஆனால் இந்த அறியாமை விவசாயிகளிடமும் மாணவர்களிடமும் மட்டும் பரவியிருக்கவில்லை, அரசியல்வாதிகளிடமும் படித்தவர்களிடமும் கூட பரவியிருந்தது. கியூபாவில் மட்டுமல்ல, லத்தீன் அமெரிக்கா முழுவதும் இதே கதைதான். ஆனால் கம்யூனிசத்தைக் கண்டு பயப்படுகிறார்கள் என்பதற்காக இவர்களை ஒதுக்கிவிடவில்லை காஸ்ட்ரோ. இவர்களின் அறியாமைக்கான காரணத்தையும் அவர் மிகத் தெளிவாக விளக்குகிறார். அமெரிக்க கண்டத்திலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் புனித நீர் தெளித்து கிறிஸ்துவ ஞானஸ்நானம் வழங்கப்படுவதற்கு முன்பே, பிறந்த மறுவினாடியே கம்யூனிச எதிர்ப்பு நச்சுப்பால் ஏற்றப்பட்டு விடுகிறது. அமெரிக்காவில் படித்தவர்கள் கூட கம்யூனிசம் என்றால் ரஷ்யா, ரஷ்யா என்றால் கம்யூனிசம் என்றுதான் தெரிந்திருக்கிறார்கள். இவர்களில் யாருமே நன்கு படித்து பட்டம் பெற்றவர்கள் உட்பட மார்க்சியத்தை படித்துவிட்டு கம்யூனிசம் என்றால் என்ன என்று விவாதம் செய்து விளக்கம் பெற்று கம்யூனிச எதிர்ப்பாளராக மாறுவது கிடையாது. கார்ல் மார்க்ஸின் படத்தைக் கூட இவர்களில் பலர் பார்த்திருக்க மாட்டார்கள். இருந்தும் எல்லாம் தெரிந்தவர்கள் மாதிரி எதிர்ப்பதாகப் பேசுவார்கள். இத்தகையோரின் எதிர்ப்பு அறியாமையிலிருந்து பிறக்கிறது. முதலாளிகளும் பண்ணையாளர்களும் ஆதிக்கக்காரர்களும் புரிந்து தெளிவுடன் எதிர்ப்பவர்கள். பெருவாரி ஏழை மக்களும் எதிர்ப்பதற்கான முக்கிய காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் நடத்தி வரும் மிகத் தெளிவான, தீவிரமான கம்யூனிச எதிர்ப்பு பிரச்சாரம்தான். பிறந்து பெயர் வைக்கப்படுவதற்கு முன்பே தொடங்கிவிடும் கம்யூனிச எதிர்ப்பு பிரச்சாரத்தில் அமெரிக்க ரஷ்ய எதிர்ப்பு என்ற ஓர் உணர்வும் உள்ளடங்கியிருக்கிறது. பிறவி முதல் திரும்பும் திசையெல்லாம் கம்யூனிச எதிர்ப்புக் காற்றையே, கம்யூனிச எதிர்ப்பு தண்ணீரையே குடித்து, கம்யூனிச எதிர்ப்பு பாடமே படித்து, கம்யூனிச எதிர்ப்பு பஜனையே செய்து, கம்யூனிச எதிர்ப்பு வெள்ளத்தில் நீந்தி குளித்து வளர்க்கப்பட்ட இவர்களிடம் இந்த இச எதிர்ப்பு வெறி விதைக்கப்பட்டிருக்கிறது. ஏகாதிபத்தியத்தின் பிரச்சார வலிமை மிகப் பெரிது. ஏடுகள், வானொலிகள், தொலைக்காட்சிகள், திரைப்படங்கள், கல்வி முறை, தேர்தல் முறை, சட்டம், நீதி எல்லாமே கம்யூனிச எதிர்ப்பு நச்சுத் தைலம் பூசப்பட்டவைதான். எனவே இவர்கள் மீது கோபம் கொண்டு ஒதுக்கிவிடக்கூடாது. எரிச்சல் கொண்டு விலகக்கூடாது. கம்யூனிசம், சோசலிசம் என்பதை விவரம் புரியாமல் பழகிப்போன ஓர் உணர்வால் எதிர்ப்பவரும் கூட தேசம், மக்கள் முன்னேற்றம் என்றால் வெறி கொண்டு எதிர்க்க மாட்டார்கள். எனவே அவர்களைப் பற்றியுள்ள தேசபக்தி உணர்வைக் கொண்டே அவர்களைத் திரட்டலாம். அப்படித்தான் அவர்களைத் திரட்டத் தொடங்கினார் காஸ்ட்ரோ.